கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.
மீண்டும் இந்த வான்புரா நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. முட்டுக்கட்டை அல்ல, இன்னும் நீ அதிகமாய் செயல்பட தூண்டும் முண்டுகோல் ஆகும். எந்த அளவிற்கு செபத்தில் இணைந்திருக்கிறாயோ அந்த அளவிற்கு தோல்விகள் உன்னை விட்டு விலகி இருக்கும். மனம் திரும்புதலின் அனுபவம் வளர்ந்தால் மன மகிழ்ச்சியின் அனுபவம் குறைவதில்லை. இறைவனை உன் வாயின் வார்த்தைகளால் அல்ல, நீ வாழும் வாழ்க்கையால் வெளிப்படுத்து. பிறர் மெச்சும்படி உன் செயல்கள் அமையட்டும், ஆனால் பிறரின் மெச்சுதலுக்காகவே செயல்படாதே. பிறர் தயவை நாடி வாழ்கிறவன் உயர்வதில்லை, பிறருக்கு தயவு செய்கிறவன் தாழ்வதில்லை.
பாதையில் பரவ வித்த
2012 ஆண்டு எமது நற்செய்தி குழுவில் பகிர்ந்து கொண்ட இறை தியானமாகும். இயேசு பெரியவர் அருள் தியானம் தொடர்கிறது.
இன்று நம்முடைய தியானத்தின் தலைப்பாக இயேசு அதிகாரங்களுக்கெல்லாம் பெரியவர் என்ற தலைப்பிலே தியானிக்க போகிறோம். இயேசு அதிகாரங்களுக்கெல்லாம் பெரியவர். லூக்காஸ் நற்செய்தி நூலிலே முதலாம் அதிகாரத்தில் வசனங்கள் 30-32 வரை, சென்ற முறையும் அதைத்தான் வாசித்தோம், இந்த முறையும் வாசிக்கிறேன். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர், அவர் பெரியவராயிருப்பார். எல்லாரும் சொல்லுவோமா, அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அன்னை மரியாவுக்கு இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே இயேசுவை பற்றி என்ன சொல்லப்பட்டது என்றால், பல விடயங்கள், அதில் ஒன்று இயேசு பெரியவராயிருப்பார் என்று அறிவிக்கப்பட்டது. அப்ப அந்த பெரியவராயிருப்பார் என்றால் எதிலெல்லாம் அவர் பெரியவராயிருக்கிறார், அந்த பெரியவராயிருக்கிறவர் இன்றைக்கு என் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறாரா, அந்த பெரியவரை நான் எப்படி அனுபவிக்கிறேன், அந்த பெரியவராயிருக்கிற இயேசுவை என் குடும்பத்தில் எப்படி அனுபவிக்கிறோம் என்பது மிக மிக அவசியமாகும். என் விசுவாசத்திலே அவர் எந்த அளவுக்கு பெரியவராயிருக்கிறார் என்பது மிக மிக அவசியமாகும். ஏனென்றால் அவர் பெரியவராயிருப்பார் என்று அறிவிக்கப்பட்டது. பிலிப்பியர் 2:6-10 வரை உள்ள வசனங்கள், சென்ற முறை நாம் அதை வாசித்தோம், இந்த முறையும் நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2:6-10 வரை, கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை, ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இதை யாரும் மாற்ற முடியாது. இது வந்து கடவுளால் உண்டாக்கப்பட்ட, கடவுளால் நடந்த ஒரு விடயம். எல்லா நாவும் இயேசு கிறிஸ்துதான் ஆண்டவர் என்று அறிக்கையிடுமாம். என்றால் அவருடைய நாமத்தை விட மேலான எந்த சக்தியும் இனி இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது என்றால், கடவுள் ஸ்தானத்தில் இருந்த இயேசு நாம் எல்லாரையும் மீட்பதற்காக இந்த உலகத்திலே அடிமையின் ரூபம் எடுத்து, மனித அடிமையின் நிலை எடுத்து மனித ரூபமாய் வந்தாராம். நம்மை போல ஒருவராக இந்த உலகத்திலே அவர் வந்தார். அப்ப அவர் எந்த அளவுக்கு தாழ்த்தினார் என்றால், ஒரு அடிமையின் நிலைக்கு தாழ்த்தினார். அவர் அப்படியே தாழ்த்தினதனாலே இறைவன் தந்தையாகிய கடவுள் என்ன செய்தாராம், அவரை எல்லா நாமத்துக்கும் மேலாக அவரை உயர்த்தினாராம். அப்ப தாழ்த்தப்பட்டார், அதற்கு பின்பு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவர் தாழ்த்தப்பட்டு உயர்த்தப்பட்டிருப்பதனாலே, நம்மை போல ஒருவராக வந்து இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருப்பதனாலே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன நேர்ந்தாலும் நமக்காக உயர்த்தப்பட்டிருக்கிற அந்த கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, அவர் எந்த அளவிலே உயர்த்தப்பட்டிருக்கிறாரோ அதற்கான விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் நாம் காணும்படி அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே சென்ற முறை பார்த்தோம், அதை இப்பொழுதும் நாம் சொல்லுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 53 சில விடயங்களை சென்ற முறை நாம் பார்த்தோம். ஏனென்றால் எப்படி இறைவன் இயேசு தன்னை தாழ்த்தினார், தாழ்த்திய பொழுது எதுவெல்லாம் அவர் சந்தித்தார், அதுக்கு பின்பு பொழுது உயர்த்தப்பட்டிருப்பதனாலே நாமும் அப்படிப்பட்ட விடயங்களை சந்திக்கும் பொழுது இறைவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 53:3 பாருங்கள் என்ன சொல்லப்படுகிறது இயேசுவை பற்றி. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராயிருந்தார், நோயிற்று நலிந்தார், காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார், அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. இதெல்லாம் எப்பொழுது நடந்தது என்றால், அவர் நம்மை போல மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்த பொழுது, அடிமையாக தன்னை அர்ப்பணித்த பொழுது, இதெல்லாம் அவருக்கு நேர்ந்ததாம். அவர் இகழப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்றார், நோயிற்று நலிந்தார். காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 53 அதிகாரத்தில் 7 வசனம், அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் வாய் திறக்கவில்லை. இத்தனை, இதைவிட பல சம்பவங்கள். அவர் அடிக்கப்பட்டு, உதைக்கப்பட்டு, காரி துப்பப்பட்டு, பலவிதமான துன்பங்களை அவர் சந்தித்தார். இதெல்லாம் அவர் சந்தித்து இதற்கு பின்பதாக பிதாவாகிய கடவுள் அவரை உயர்த்தி இருப்பதனாலே இன்றைக்கு நமது வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட இகழ்ச்சி வரும் பொழுது, மனிதரால் புறக்கணிக்கப்படும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, நோய் வரும் பொழுது, பார்க்க முடியாத அளவுக்கு நாம் இழிவுபடுத்தப்படும் பொழுது, நம்ம யாராவது ஒருவர் மதிக்காமல் போகும் பொழுது, இவைகளெல்லாம் தன் வாழ்க்கையில் அனுபவித்த கிறிஸ்து, அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அவைகள் எல்லாவற்றையும் அவர் அனுபவித்ததிலே வெற்றி கண்டதனாலே இன்றைக்கு நாம் இந்த துன்பங்களை எல்லாம் சந்திக்கும் பொழுது பெரியவராக இருக்கிற கடவுள் அந்த துன்பங்களில் இருந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அவர் தன்னைத்தான் தாழ்த்தி இத்தனை வேதனைகளையும் துன்பங்களையும் அவர் அனுபவித்தபடியால் தான் அவரால் நமக்கு அந்த விடுதலையை தர முடியுமே தவிர, மற்றபடி அவருக்கு அந்த விடுதலையை கொடுக்க அவர் கடவுளா இருந்தவர், அவர் கடவுளா இருந்து நமக்கு அந்த விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அப்படி கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பிய பொழுது அவர் அந்த கடவுள் ஸ்தானத்திலிருந்து நமக்கு அதை தர முடியாமல் இருந்தது என்றால் நாம் பாவிகளாக தள்ளப்பட்டு விட்டோம். அதனாலே தள்ளப்பட்ட நாம் அப்படியே படுகொலையிலே இருக்காமல் மீண்டும் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதற்காக கடவுளே மனிதனாக நம்மை போல வந்த அந்த பாடுகளை பட்டு அவர் உயர்த்தப்பட்டதனாலே இன்றைக்கு இந்த உலகத்திலே யாராக இருக்கட்டும், எந்த மனிதனாக இருக்கட்டும், எந்த ஆணாக இருக்கட்டும், எந்த பெண்ணாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், எந்த மொழி பேசுகிறவர்களாக இருக்கட்டும், அவர்கள் தங்கள் வாழ்க்கையில இழிவுபடுத்தப்படும் பொழுது, வேதனை அனுபவிக்கும் பொழுது, நோயிலே வாடும் பொழுது, தள்ளப்பட்டவர்களாய் கருதப்படும் பொழுது, நமக்காக இத்தனை பாடுகளையும் சந்தித்த அந்த இயேசுவை அவர்கள் நோக்கி பார்ப்பார்கள் என்றால், அந்த இயேசு அவைகளெல்லாம் அனுபவித்த அந்த இயேசு, அதிலிருந்து வெற்றி பெற்ற அந்த இயேசு, அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவம். அதனால்தான் இன்றைக்கு வரைக்கும் உலகத்திலே கிறிஸ்தவம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால், நான் பல தடவை சொன்னது போல, உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதுக்கு என்ன சாட்சி என்றால், பெரிய பெரிய கோயில் எல்லாம் கட்டியிருப்பது சாட்சி அல்ல. இந்த இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாரும் இயேசுவினால் புது வாழ்வு அடைந்தார்கள். அவர்கள் தான் இன்றைக்கு உயிருள்ள சாட்சிகளாய் நிமிந்து நிற்கிறார்கள். என்ன வந்தாலும் இயேசு உயிர் வாழ்கிறார் என்று அவர்களால் சொல்ல முடிகிறது. எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ தடைகள் கிறிஸ்தவத்துக்கு எதிராக வந்து கொண்டுதான் இருக்கிறது. இருப்பினும் இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்தவம் நிலைத்து நிற்பதற்கு என்ன காரணம் என்றால், இயேசு பெரியவராயிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார், வாழ்வு கொடுக்கிறார், புது இதயத்தை கொடுக்கிறார். அதை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இன்றைக்கும் என் இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவரை என்னால் மறுதளிக்க முடியாது, அவரிடத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்றுதான் இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்தவம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இங்கும் நம்மில் பலர் அந்த அனுபவத்தோடு தான் இங்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் கூட அப்படித்தான் சொல்லுகிறோம், என் ஆண்டவர் எனக்கு போதுமானவரா இருக்கிறார், என் ஆண்டவர் என்னை விடுதலையாக்குறவரா இருக்கிறார், என் ஆண்டவர் என்னை குணமாக்குறவரா இருக்கிறார். ஏனென்றால் இத்தனை பாடுகள் வழியாக அவர் உயர்த்தப்பட்டதனாலே. ஆகவே நாம் எதிர்கொள்ளும் அனைத்து துன்பங்களுக்கு மேலாக அவர் உயர்த்தப்பட்டு அத்தனைக்கும் அவர் பெரியவராயிருக்கிறார்.
வான்பிராணியர்கள் இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேட்கலாம். நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இயேசு அதிகாரங்களுக்கெல்லாம் பெரியவர். அருள் தியானம் தொடர்கிறது.
ஆகவே நாம் சந்திக்கின்ற அனைத்து துன்பங்களுக்கும் மேலாக அவர் பெரியவராயிருப்பதனாலே நமது வாழ்க்கையில் என்ன துன்பம் வந்தாலும் வேதனை வந்தாலும் நாம் எந்த மனிதரையும் நோக்கி பார்ப்பதற்கு மேலாக நாம் எல்லாருக்கும் பெரியவராயிருக்கிற இயேசுவையே நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு இயேசு சகல அதிகாரங்களுக்கும் மேலானவராயிருக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். எபேசியர் 6 வசனங்கள் 12-13 வரை. எபேசியர் 6:12-13 வரை புதிய ஏற்பாட்டிலே 364 பக்கம் பொது மொழிபெயர்ப்பிலே. எபேசு மக்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். வெறும் துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், நோய்கள் அவைகளோடு மட்டும் நான் போராடுவதில்லை, மாறாக அதிகாரமுடையோர்கள், ஆட்சி செய்வோர்கள், தீய ஆவிகள், இருள் நிறைந்த உலகத்திலே ஆதிக்கம் செலுத்துகள் அவர்களோடு கூட நாம் போராட வேண்டியதாக இருக்கிறது. ஆனாலும் 13 வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி. எல்லாரும் சொல்லுவோமா, வெற்றி பெற்று. அந்த வார்த்தை மிக மிக முக்கியமானது. சென்ற முறை நான் சொன்னேன் அல்லவா, உலகத்திலே உங்களுக்கு துன்பங்கள் உண்டு, ஆனாலும் நீங்கள் கவனமாயிருங்கள் என்று இயேசு சொல்லவில்லை. ஏனால் இயேசு சொன்ன அந்த வார்த்தையிலே ஆழமான அர்த்தம் உண்டு. நாம் எல்லாம் அப்படித்தான் சொல்லுவோம், கவனமாயிருங்கள். பிள்ளைகளுக்கு அப்படித்தான் சொல்லுவோம், போகும் இடத்திலே கவனமாயிரு, பழகும் இடத்திலே கவனமாயிரன்று. ஆனால் இயேசு என்ன சொன்னார் என்றால், உலகத்திலே உங்களுக்கு பாடுகள் உண்டு, ஆனாலும் துணிவோடு இருங்கள் என்று தான் சொன்னார். பாடுகளை கண்டு நீங்கள் பயந்திட வேண்டாம், பாடுகளை கண்டு நீங்கள் பின்வாங்கிவிட வேண்டாம், துணிவோடு இருங்கள். ஏனென்றால் நான் உலகத்தை வென்றேன் என்று சொன்னார். அத்தனை துன்பங்களையும் வென்றவர் அவர். வென்று பெரியவராயிருக்கிறதுனால்தான் துன்பங்களை அனுபவிக்கிறவர்களுக்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், துன்பங்கள் வரும்பொழுது நீங்கள் கவனமாயிருங்கள் என்று சொல்வதற்கு மேலாக நீங்கள் துணிவோடு இருங்கள், ஏனென்றால் நான் அந்த துன்பங்களை எல்லாம் வென்றதுனால், என்னிடத்தில் நீங்கள் வந்ததால் நான் உங்களுக்கு அதிலிருந்து வெற்றி பெற உதவி செய்தேன். அதுபோலதான் இந்த இடத்திலே கூட என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். உங்களுக்கு பலவிதமான போராட்டங்கள் உண்டு, ஆனாலும் பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க. அப்ப கிறிஸ்துவை நம்புகிற பிள்ளைகளுக்கு பாருங்கள், அதிகாரம் செலுத்துகிறவர்களினால் துன்பங்கள் வந்தாலும் அதிலே நாம் வெற்றி பெற முடியும், வெற்றி பெற்று நிலைத்து நிற்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டமாயிருக்கிறது. அதை நாம் ஒருபோதும் மறந்து போய்விடக் கூடாது. போன முறை நான் சொன்னது போல சீடர்களுக்கு இயேசு என்ன நோய்களை குணமாக்கும் வல்லமையை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். என்றால் அவர் அந்த நோய்களை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டதுனாலே, அவர் பெரியவராயிருப்பதனாலே அதை தனக்குள் வைத்திருக்காமல் சீடர்களுக்கு கொடுத்தார். இதோ அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள், போங்கள், நோயாளிகள் மேல நீங்கள் கரங்களை வைப்பீர்கள், அவர்கள் சுகமடைவார்கள். அப்ப இது உலகத்திலிருந்து மகா பெரிய வேறுபாடு உள்ளது. ஆனால் உலக ஞானத்தை விட இது மகா பெரிய உயர்ந்தது. என்னது, ஒரு வைத்தியர்னாலே, உலக பிரகாரமாக ஒரு வைத்தியராலே ஒரு நோயாளிக்கு என்ன மருந்தெடுக்கலாம் என்று தான் சொல்ல முடியும். ஒரு மருத்துவராலே நோயாளியிட உடலில் இருக்கிற நோயை அவராகவே குணப்பாக்க முடியாது. மருந்து கொடுத்து குணமாக்கலாமே தவிர அவராலே குணமாக்க முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எனக்கும் உங்களுக்கும் அதைவிட மேலான ஒரு வல்லமை இயேசு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். எந்த படிப்பும் படிக்காமல், எந்த பட்டமும் எடுக்காமல் இலவசமாய் கொடுத்தார். என்ன தெரியுமா? நீங்கள் நோயாளிகள் மேல கரங்களை வைப்பீர்கள், அவர்கள் குணமடைவார்கள். இப்படிதான் நாம் வந்து இறைவனுக்குள் இருக்கிற ஆழமான தத்துவங்களை அல்லது அதுக்குள் இருக்கிற ஆழமான வல்லமையை புரிந்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரு நோய் வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் முதலாவது எங்கள் கரங்களை எங்கள் தலைமையில் வைத்து இயேசுவின் நாமத்திலே உடலில் இருக்கிற நோய் அகன்று போகும்படி நான் ஜெபிக்கிறேன் என்று நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த நோய்களை குணமாக்கும் வல்லமையை கடவுள் நாம் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். உலகத்திலே இன்றைக்கு படித்து பட்டம் பெற்ற வைத்தியருக்கு கூட கிடைக்காத ஒரு வலிமையை, வல்லமையை சாதாரண மக்களுக்கு, படிக்காத எழுத தெரியாத மக்களுக்கெல்லாம் இயேசு இலவசமாய் கொடுத்திருக்கும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்களையும் போராட்டங்களையும் கண்டு நாம் பயந்து ஓடி விடுவதற்கு பதிலாக இயேசுவையே நம்பி அவரிடத்திலேயே நாம் வரும் பொழுது அதனால் நமக்கு கிடைக்கின்ற மகா பெரிய வெற்றியை நாம் காண முடிகிறது. அதுபோல இந்த இடத்திலும் கூட ஆட்சி செலுத்துவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த உலகின் மீது ஆற்றல் உடையோர், இவர்கள் வெளியாக கூட துன்பங்களும் பாடுகளும் கஷ்டங்களும் வரும் பொழுது அவைகளை கண்டெல்லாம் நீங்கள் பயந்து அவைகளால் நீங்கள் நசுக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் வெற்றி பெற்று நிலை நீக்கும்படியாக இறைவனால் கொடுக்கப்படுகிற படைக்கலங்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இதிலே நாம் முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் என்றால், இன்றைக்கு ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நுறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர் அனைவர் மேலும் இயேசு பெரியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை நன்றி சொல்லுவோமா? ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த உலகின் மீது ஆற்றல் உடையோர் அனைவரிலுமே ஆண்டவர் இயேசு பெரியவரா இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் நாம். இன்றைக்கு இந்த குணமாக்கும் வழிபாட்டிலே இந்த ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவர்களால் நமக்கு என்ன வரப்போகிறது என்று நம்மளே பலர் நினைக்கலாம். இல்லை, பல விதங்களிலே வருகிறது. அவர்கள் நேரடியாக வந்து இன்றைக்கு என்னையோ என்னுடைய குடும்பத்தை அவர்கள் தாக்காமல் இருக்கலாம். இன்றைக்கு அதிகாரம் செலுத்துகிறவர்கள், ஆட்சி செலுத்துகிறவர்கள் நாட்டிலும் சரி எங்கும் சரி, அவர்கள் நேரடியாக வந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தை நம்முடைய பிள்ளைகளை தாக்காமல் இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் தங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது இருளின் சக்திக்குள்ளே அடிமையாகி நாம் வாழுகிற இந்த நாட்டிலே தீமைகளை, பொல்லாப்புகளை, பாவத்தின் சூழ்நிலைகளை அனுமதிக்கும் பொழுது அவைகள் வழியாக நாங்களும் நீங்களும் நம்முடைய குடும்பங்களும் பாதிக்கப்படத்தான் செய்கிறது. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இறைவன் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆட்சி செலுத்துகிறவர்கள், அதிகாரம் செலுத்துகிறவர்கள் எந்த விதமான தீங்கையும் நாட்டிலே அனுமதிக்கலாம், எந்த பாவத்தையும் நாட்டுக்களை கொண்டு வந்து விடலாம். ஆனால் நீங்கள் பயப்படாதீர்கள், அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் கொடுக்கிற படைக்கலங்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த ஆட்சி செலுத்துகிறவர்கள், அதிகாரம் செலுத்துகிறவர்கள் இருள் நிறைந்த இந்த உலகிலே ஆற்றல் உடையவர்களால் பல விதங்களிலே மக்கள் இன்றைக்கு பாதிக்கப்படுகிறார்கள். நானும் நீங்களும் கூட சில நேரம் பாதிப்படையலாம். கடவுள் அதைவிட மேலானவர். ஒரு புத்தகத்திலே நான் வாசித்தேன், ரஷ்யாவிலே கத்தோலிக்க இந்த அருட் சகோதரிகள், சிஸ்டர்ஸ், ரஷ்யாவிலே அவர்கள் இருந்த பொழுது, அங்கு கொம்யூனிசம் இருந்த பொழுது அவர்கள் கிறிஸ்தவத்தை இவர்கள் மறுதளிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இந்த அருள் சகோதரிகள் இல்லை, கிறிஸ்தவத்தை மறுதளிக்க முடியாது என்று சொன்னார்கள். இதுதான் ஆட்சி செலுத்துகிறவர்கள், அதிகாரம் செலுத்துகிறவர்களால் வருகிற பாடுகள். அது எந்த அளவுக்கு வருகிறது என்றால் உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துவிடும். இன்றைக்கும் உலகத்தில் எத்தனையோ பேர் இறை ஊழியர்கள் அப்படித்தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவர்களுக்கும் என்ன சொல்லப்பட்டது என்றால், கிறிஸ்துவை நீங்கள் மறுதளிக்க வேண்டும். அவர்கள் சொன்னார்கள், இல்லை, கிறிஸ்துவை மறுதளிக்க முடியாது. கிறிஸ்துவை மறுதளிக்கவில்லை என்றால் உங்களுக்கு மரணம் நேரிடும். அவர்கள் சொன்னார்கள், பரவாயில்லை. அப்ப அவர்கள் என்ன செய்தார்களாம், அந்த அருட் சகோதரிகளை வெளியிலே கொன்று போய், படும் குளிரிலே அவர்களை வெளியிலே கொன்று போய், காலிலே காலணிகள் இல்லாமல் வெறும் காலோடு அந்த குளிருக்குள்ளே கொண்டு போய் விட்டுவிட்டு, நீங்கள் கிறிஸ்துவை மறுதளித்தால் உள்ளுக்கு வரலாம், இல்லை என்றால் அந்த குளிரிலேயே நீங்கள் மரித்து போவீர்கள் என்று சொல்லி அவர்களை கொண்டு போய் விட்டு ஒருவரை காவலுக்கும் வைத்தார்களாம். அப்ப அந்த அருட்சகோதரிகள் என்ன செய்தார்களாம், எல்லாரும் ரவுண்டாக நின்று தங்கள் கரங்களை கோத்து எல்லாம் வல்ல அந்த இறைவனை நோக்கி பார்த்து அவருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம். இப்படிப்பட்ட இந்த துன்ப நிலையிலும் உமக்கு சாட்சி பகர எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி அவர்கள் அப்படியே மன்றாடி கொண்டிருந்த பொழுது அவர்களை காவல் காத்த அந்த காவல்காரர் அவர்களை பார்க்கிறார். அவர்கள் ஒரு வெக்கையான இடத்தில் எப்படி சாதாரணமாக ஒருவர் நிற்பாரோ அதுபோல் அவர்கள் நிற்பதை அவர் கண்டார். அவர் உடனே உள்ளே போய் அவர்களுடைய தலைவருக்கு அறிவிக்கிறார், படும் குளிரிலே அவர்களை கொண்டு போய் நாம் விட்டிருக்கிறோம், அவர்களோ வெக்கை நிறைந்த இடத்திலே அவர்கள் சாதாரணமாய் நிற்பது போல அவர்கள் நிற்கிறார்கள். வந்து பார்த்த பொழுது அவர்களுக்கு அதிலே குளிர்கிறது, ஆனால் அந்த சகோதரிகளுக்கு அந்த குளிரை அந்த உடலிலே படாதபடி இறைவன் அவர்களை அக்னி மதில் கொண்டு காத்துக்கொண்டார். ஆகவே அவர்களை உள்ளே அழைத்தார்கள், நீங்கள் நம்புகிற கடவுள் உண்மையாகவே இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அப்ப அந்த சாதாரணமாக பாருங்கள், அந்த அருள் சகோதரிகளுக்கு அந்த வலிமை உள்ளவர்களோடு போராட முடிந்தது, ஆற்றல் உள்ளவர்களோடு போராட முடிந்தது. எப்படி போராட முடிந்ததென்றால் அவர்கள் நம்பின அந்த கடவுள் மேல் உள்ள நம்பிக்கையிலே அந்த தெய்வத்தை நோக்கி பார்த்தார்கள், வேறு யாரையும் பார்ப்பதற்கு பதிலாக. அதனாலதான் அவர்களுக்கு வெற்றி. இன்றைக்கும் நமக்கும் இப்படித்தான் பல நேரங்களிலே நாம் வேலை செய்கிற இடங்களிலே நாம் வாழுகிற சுற்றாடல்களிலே குடும்பங்களிலே கூட சில நேரத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வர செய்கிறது. குடும்பங்களா இருக்கலாம், நாம் வாழுகிற சமூகமா இருக்கலாம், நமக்கு மேலே உள்ளவர்கள் அதிகாரம் உள்ளவர்கள் நம்மை நெருக்க பார்க்கிறார்கள், நசுக்க பார்க்கிறார்கள். அதனாலே இன்றைக்கு எத்தனையோ பேர் துன்பங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
நேர்கள் இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள்.
இறைவா உந்தன் திருவாய் மலர்ந்த வாழ்வில் வார்த்தைக்கு மலரஞ்சலி
புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இயேசு அதிகாரங்களுக்கெல்லாம் பெரியவர். அருள் தியானம் தொடர்கிறது.
அதிகாரங்களினால் துன்பப்பட்ட சில விடயங்களை வேதாகமத்திலே பார்க்கிறோம். பார்வோன் அரசனுடைய காலத்தில் இஸ்ராயேல் மக்கள் பலவிதமான துன்பங்களை அனுபவித்தார்கள். அவர்கள் சுமைகளை எல்லாம் சுமக்க வேண்டியதாக இருந்தது. ஆகவே அந்த பார்வோன் அரசனுடைய அந்த சுமை காலங்களிலிருந்து வாழ்க்கையிலிருந்து விடுதலையாகத்தான் மோசையை கடவுள் அனுப்புகிறார். மோசையினால் அவர்களுக்கு விடுதலை உண்டானதா? ஆம், விடுதலை கிடைத்தது. பார்வோன் அந்த நாட்களிலே மிக வலிமை வாய்ந்த ஒருவராக இருந்தார். ஆனாலும் கடவுள் அவருடைய ஆட்சியிலிருந்து இஸ்ராயல் மக்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அதுபோல நேபுகாத்நேசர் அரசனுடைய காலத்திலே மூன்று வாலிபர்கள், என்ன அவர்களுடைய பெயர்கள் என்றால் சாத்ராக் மேசாக் ஆபத்நேகோ. அந்த மூன்று வாலிபர்களுக்கு ஒரு பெரிய சோதனை வந்தது. என்னது? சிலையை வணங்க சொல்லி. அப்ப அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் தெய்வத்தை தவிர எந்த மனிதனையோ மனிதனுடைய சிலைகளையோ நாங்கள் வணங்க மாட்டோம். விசுவாசத்துக்கு எதிராக அவர்களுக்கு வந்த ஒரு பெரிய போராட்டம். அவர்களை கொண்டு போய் நெருப்பிலே போட்டார்கள். இறைவன் அந்த நெருப்பிலிருந்து அவர்களை காத்து கொண்டார். அதுபோல தாரியு அரசனுடைய காலத்திலே தானியேலுடைய வாழ்க்கையிலே தானியலோடு ஒன்றாக நின்று வேலை செய்த மேற்பார்வையாளர்களாக மூன்று பேரை தாரியு மன்னர் தெரிந்து கொண்டார். அதிலே தானியேலும் ஒருவர். அவரோடு இருந்த மற்ற ரெண்டு பேரும் சேர்ந்து தானியலுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து அவரை கொண்டு போய் சிங்க கோயிலை போட்டார்கள். அப்ப அவரோடு வேலை செய்கிறவர்களாலே அவருக்கு ஒரு துன்பம் வந்தது. அவரை கொண்டு போய் சிங்க கோயிலை போட்டார்கள். ஆனால் இறைவன் அந்த சிங்க கோயிலிருந்து தானியலை காத்துக்கொண்டார். யோசேப்பின் குடும்பத்திலே, யோசேப்பு குடும்பத்திலே கடைசி பிள்ளை. யோசேப்புக்கு பல துன்பங்கள் வந்தது. எதனால் என்றால் குடும்பத்திலே உள்ள மூத்த சகோதரர்களினாலே. குடும்பத்தில் இருந்து கூட சில நேரம் வந்துவிடலாம். குடும்பத்தில் உள்ள மூத்த சகோதரர்களினாலே யோசேப்புக்கு பிரச்சனை வந்தது. அவரை கொண்டு போய் படுகுழியிலே போட்டார்கள். அவரை துன்பப்படுத்தினார்கள். அவரை அடிமையாய் விற்றார்கள். ஆனாலும் யோசேப்போடு கடவுள் இருந்து யோசேப்பை உயர்த்தினார். அதுபோல புதிய ஏற்பாட்டிலே பார்த்திருந்தால் பேதுருவனுடைய வாழ்க்கையை பேதுரு முதல்ல போதிக்க ஆரம்பித்தார். அப்ப அங்கிருந்த மக்கள், அங்கிருந்த தலைமை குருக்கள், அதிகாரம் படைத்தவர்கள் என்ன சொன்னார்கள்? இயேசுவை பற்றி போதிக்க கூடாது. ஆனாலும் பேதுரு துணிச்சலோடு போதிக்கிறார். அதுபோலதான் பவுலும் சீலாவும். அவர்களும் ஆண்டவரை அறிவித்த பொழுது அவர்களை நன்றாக அடித்து துன்பப்படுத்தி சிறையிலே கொண்டு போய் போட்டார்களாம். ஆனால் சிறையில் இருந்து அவர்களை ஆண்டவர் விடுதலையாக்கினார். இதே போல எத்தனையோ விடயங்களை வேதாகமத்திலே பார்க்கிறோம். அப்ப அதிகாரம் படைத்தவர்களினாலே கடவுளை நம்புகிறவர்களுக்கு பிரச்சனை வந்திருக்கிறதா? வந்திருக்கிறது. அப்படி பிரச்சனைகள் வரும் பொழுது கடவுளை நம்புகிறவர்கள் எதனால் வெற்றி அடைந்திருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால், அது கடவுளுடைய வல்லமையினால் தான் அவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். ஏனென்றால் சகல அதிகாரம் படைத்தவர்களுக்கு மேலானவர் நம்முடைய கடவுள். அவர் சகல அதிகாரங்களுக்கும் பெரியவராயிருப்பதினாலே அதிகாரம் படைத்த இடங்களிலிருந்து நமக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் வரும் பொழுது அந்த அதிகாரத்துக்கெல்லாம் மேலாயிருக்கிற அந்த கடவுளைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுது இறைவன் அவர்களுக்கு செய்ததை நமக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். மீண்டும் ஒரு தடவை அந்த பின்னுக்கு பார்வோனுடைய அந்த கிளிப் பாட்டுக்கு நீங்கள் வாருங்கள். பார்வோன் அரசனுடைய காலத்திலே பாருங்கள். பார்வோன் அரசன் தான் அந்த நாட்களிலே ஒரு பெரிய வலிமை வாய்ந்த அரசாக இருந்தது. அதனாலே அவன் என்ன நினைத்தான் என்றால், என்னை வெல்ல யாரால முடியாது என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். என்னுடைய ஆட்சியில் இருந்து இந்த மக்களை வெளியே கொண்டு போக எந்த சக்தியால முடியாது என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். அதனால்தான் கடவுள் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக அங்கு பல வாதைகளை அனுமதிக்கிறார். அதன் வழியாக கடவுளுடைய நாமம் மகிமை அடைகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப என்னை விட ஒருவர் பெரியவர் இல்லை என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்த அந்த பார்வோனுடைய கையிலிருந்து விடுதலையாக்குவதற்காக ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார்? சாதாரண ஒருவரை தெரிந்து கொடுத்து அங்கே அனுப்புகிறார். மோசே பற்றி சொல்லப்படுகிறது, அவர் ஒரு பெரிய இன்ஜினியரா இருந்திருக்கிறார் எகிப்தில் இருந்த பொழுது. ஆனால் பின்பு அதை விட்டு வெளியே வந்த பின்பு சரியா பேசவே முடியாத ஒரு மனிதராக இருந்திருக்கிறார். அவருக்கு இறைவன் துணையாக நின்று அந்த பெரிய ஆட்சி நடத்துகிற ஒருவரிடத்திலிருந்து ஒரு பெரும் கூட்ட மக்களையே இறைவன் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். காரணம் என்ன? மோசேயை வழி நடத்தின ஆண்டவர் பார்வோனை விட பெரியவராக இருந்தார். இதைத்தான் நானும் நீங்களும் நம்ப வேண்டும். இன்றைக்கு நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் ஏதோ ஒன்றிலே அடிமைப்படுத்தப்பட்டு அதுக்குள்ளே சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால், மோசேயை போல் ஆண்டவரே, அன்றைக்கு பார்வோனுடைய அந்த அரசாட்சியிலிருந்து உம்முடைய மக்களை நீர் விடுதலையாக்கியது போல, இன்றைக்கும் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம் எந்த சக்தியிலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறதோ அதிலிருந்து விடுதலை ஆக்குவீராக, விடுதலை ஆக்குவதற்காக என்னை நீர் பயன்படுத்துவீராக என்று மன்றாடும் பொழுது இறைவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதுபோலதான் நேபுகாத்நேசருடைய அந்த நாட்களிலே பார்த்துக்கலென்றால் அந்த மூன்று வாலிபர்களையும் கொண்டு போய் எங்கு போட்டார்களாம்? நெருப்பிலே போட்டார்களாம். அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, வீட்டிலே படித்து பாருங்கள். தானியேலுடைய புஸ்தகத்திலே ஐ திங்க் 4 அதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்றால் அந்த நெருப்பை 7 மடங்கு அதிகமாக எரியும்படி செய்துதான் அவர்களை கொண்டு போய் போட்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு நாட்டை ஆளுகிறவர்களால் என்ன செய்ய முடியும்? இறைவனால் என்ன செய்ய முடியும் என்று இதில் நீங்கள் பார்க்க வேண்டும். என்ன செய்ய முடியும் என்றால், ஒரு நாட்டை ஆளுகிற அதிகாரம் படைத்தவராலே எரிகின்ற நெருப்பை 7 மடங்கு அல்லது 10 மடங்கு அதிகமாக எரிய வைக்கத்தான் முடியும். ஆனால் நானும் நீங்கள் நம்புகிற கடவுள் எத்தனை மடங்கு பெரிதாக எரிய வைத்தாலும் அத்தனை நெருப்பும் நம்மை அணுகாதபடி பாதுகாக்க அவராலே முடியும். என்னால் அவர் பெரியவர், நெருப்பை விட அவர் பெரியவர். அவர்களால் நெருப்பை அதிகமாக எரிய வைக்கத்தான் முடியும், நம்முடைய கடவுளால் அதிலிருந்து பாதுகாக்க முடியும். அதனால்தான் நாம் அந்த ஆண்டவரை நம்ப வேண்டும். இவர்கள் நெருப்பிலே தள்ளப்பட்டார்கள், பெரியவராகிய கடவுள் இவர்களை உயர்த்தி இவர்கள் வணங்குகிற கடவுள் தான் பெரியவர் என்று இவர்களை வைத்து அவர்கள் நம்பும்படி செய்திருக்கிறார். அதுபோல தானியேலை கொண்டு போய் சிங்க கோயிலே போட்டார்களாம். சிங்கங்கள் தானியேலை கடித்ததா? கடிக்கவில்லை. தானியேலை சிங்க கோயிலே போட்டவர்களை கொண்டு போய் அதுக்கு பின்பு அரசன் அவர்களை சிங்க கோயிலே போட்ட பொழுது சிங்கம் என்ன செய்ததாம்? அந்த வேதாகமத்தை படித்து பார்த்து கொண்டால் அவர்கள் கீழ் அடித்தளத்துக்கு போய் விழுவதற்கு முன்பதாகவே சிங்கங்கள் பாய்ந்து அவர்களை சாப்பிட்டு விட்டதாம். அதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், சிங்கங்களை பசியாக வைத்திருக்கத்தான் மனுஷனால் முடியும், மனித சக்தியினால் முடியும். எவ்வளவு பசியாக வைத்திருந்தாலும் பசியா இருக்கிற சிங்கத்தை கூட நம்மை கடிக்க விடாதபடி பாதுகாக்க நம்முடைய கடவுளால் முடியும்.
வான்பிராணியர்கள், இந்த அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை எமது மறு வான்பிராண் நிகழ்ச்சியில் கேட்கலாம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வான்பிரா நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். இன்றும் இந்த அருள் தியானம் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை தருவதாக. துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்களில் இருந்து, நோய்கள், பிணிகளில் இருந்து விடுதலை தருவதாக. குடும்பங்களிலே தேவ சமாதானம் உண்டாகட்டும். ஒவ்வொருவர் உள்ளத்திலும் கடவுளே உம்மேல் விசுவாசம் உண்டாகட்டும். இதை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதுதாமே மக்கள் ஒவ்வொருவரும் எல்லா விதமான கட்டுக்களில் இருந்தும் விடுதலை அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-8736-2734-2734. அன்பு நேர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புரா நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய வான்புரா நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடைவீர்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களில் தங்களுடைய பெற்றோர்களிடத்தில் எவ்விதமாய் நடந்து கொள்ளுகிறார்கள், அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அடுத்து கேட்கப் போகும் நாடகம் நமக்கு அதை விளக்கும்.
வாத்தியார் பையன் மக்கும்பாங்க, அதை நிரூபிச்சுட்டான் உன் பையன் கிறிஸ்டோபர்.
என்னங்க செய்யறதே, சில பசங்க புத்திசாலிகளா இருக்காங்க, சிலரும் மண்டா இருக்கிறாங்க. நம்ம பையன் தத்தி தத்தி தத்தியா இருக்கான், யார நொந்துக்கிறது?
அவன் தத்தி இல்ல, திமிர் பிடிச்சவனா இருக்கான். படினா எங்க கேக்குறான், அவன் நண்பர்களே சரியில்லை, அதான் அவன் இப்படி சீரழிஞ்சு போறான்.
அப்பா என்ன என்ன வேணாலும் திட்டுங்க,
வகுப்பாசிரியர் எங்கிட்ட சொன்னதுமே அப்படியே தூக்கு போட்டு சாகலாம்னு தோணுச்சு தெரியுமா? எனக்கு போய் நீ பிறந்திருக்க பாரு.
அப்பா எனக்கு படி மண்டையில ஏற மாட்டேங்குது,
முழு கவனத்தையும் பாடத்துல செலுத்தினாதானே பாடம் மனசுல பதியும். உன் மனசுல வேற என்னெல்லாமோ பதிஞ்சிருக்கு.
நீ படிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கறத விட உன் ஃப்ரெண்ட்ஸ்களோட அரட்டை அடிக்கவே உனக்கு நேரம் பத்தலையே.
இத பாருங்க, பழையபடி நான் சொல்றேன், என் நண்பர்களை குறை கூறாதீங்க. அது எனக்கு பிடிக்காது சொல்லிட்டு
இருக்கல. உனக்கு கோபம் வருத, உன் நண்பர்கள எவன்டா யோகியன், பன்றியோட சேர்ந்து கன்று மலம் தின்னுன்னு சொல்லுவாங்க.
அப்பா
நல்ல நண்பர்கள் கூட சேருடா, நல்லா படிக்கிறான்னு சொன்னா உனக்கு பிடிக்கிறது இல்ல. பள்ளிக்கூடத்துல எனக்கு இருக்கிற மரியாதையெல்லாம் சீர்குலையுது. உங்க பையன் ஒழுங்கா படிக்கிறது இல்ல, கெட்ட பசங்களோட சுத்தரான்னு சொல்லும் போது எப்படி அவமானமா இருக்குது தெரியுமா? அப்படி நான் கூனி குறுகி போயிடுறேன். அதெல்லாம் நீ உணர்ந்து திருந்தி நடந்தாதானே.
ஏங்க நீங்க ஒரு பக்கம், இவனுக்கு எரும மாட்டு தோலுங்க, என்ன சொன்னாலும் உரைக்கவே உரைக்காது.
அம்மா பாருங்க, நான் வீட்டுல இருக்கிறது பிடிக்கல, அவ்வளவுதானே? இந்த வீட்டு விட்டு போறேன், எங்கேயாவது போறேன், போங்க.
அப்படியாவது போய் தொல, எங்களுக்கும் நிம்மதியா இருக்கும்.
போறேன் பாருங்க.
கிளாரா, உனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாதா? வார்த்தைகள் தான் ஒருத்தனை வாழவும் வைக்கும், விடவும் வைக்கும்.
டேய் எங்கடா போற புட்ட?
நான் போறேன்.
கோபம் அதுக்குள்ள பொத்துக்கிட்டு வந்துருச்சோ, போடா உள்ள.
நான் இந்த வீட்டுல இனி ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன், நான் போறேன். இந்த வீடு எனக்கு நரகமா இருக்கு, நான் போறேன், நான் போய்கிட்டே இருக்கேன்.
சொர்க்கத்தை தேடி போக போறீங்களா? போங்க, போய் நல்லா பட்டுட்டு வந்தாதான் புரியும். நான் சொன்னா எதுவும் மண்டையில ஏறாது.
என்னங்க ஏங்க, நீங்களே அவனை விரட்டினா என்னங்க? நீங்க அவனை போக கூடாதுன்னு தடுத்து நிறுத்துங்க.
உலகத்தை புரிஞ்சுகிட்டு வரட்டும்.
என்ன தம்பி ரொம்ப சோகமா இருக்க, எங்க போற?
சார் சென்னை தான் சார் போறேன்.
எதுக்கு?
வேலை தேடி தான் சார் போயிட்டு இருக்கேன்.
ஆமா, என்ன படிச்சிருக்க?
சார் எட்டாம் வகுப்பு படிச்சிருக்கேன் சார்.
எட்டாம் வகுப்பு படிச்சுட்டு அங்க போய் என்ன வேலை பார்க்க போற? என்ன வேலை இப்ப உனக்கு கிடைக்கும்?
இல்ல ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம் சார், நான் போய் போயிட்டு இருக்கேன் சார்.
நீ பேசுறத பார்த்தா வீட்டுல தகராறு பண்ணிட்டு வந்திருக்கிறது போல தெரியுது, அப்படித்தானே?
ஆமா சார், என் ஃப்ரெண்ட்ஸுகளை குறை சொன்னாங்க சார், வீட்டுல சண்டை போட்டுட்டு வந்துட்டேன் சார். ஆமா சார்.
பொண்ணு மாதிரி தான், ஒரு காலத்துல நான் எங்க வீட்டுல சண்டை போட்டுட்டு படிப்பு மண்டையில ஏறலன்னு சென்னைக்கு போனேன். அங்க நான் படிக்காதனால கூலி வேலை தான் கிடைச்சது. நான் ஒழுங்கா படிச்சிருந்தா என் வாழ்க்கை எவ்வளவோ நல்லா இருந்திருக்கும். படிப்போட அருமைய அப்ப நான் உணரல, இப்போ அதோட பெருமையை உணர்றேன். படிச்சவங்களே அங்க வேலை இல்லாம திணறும் போது, படிக்காத நீ, ஒரு வேலையும் தெரியாத நீ அங்க போய் என்னப்பா செய்வ? பேசாம இந்த பார் நான் சொல்றத கேடு, அங்க போய் சீரடிக்கிறத விட வீட்டுக்கு திரும்பி பாப்பா, நல்லா படி, படிச்சாதான் வாழ்க்கையில முன்னேறலாம்.
இல்ல சார், படிக்காதவங்க எத்தனை பேர் முன்னேறி இருக்காங்களா அது உங்களுக்கு தெரியாத என்ன?
தெரியும், இல்லன்னு சொல்லல. ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட காத்து அடிக்கும் போது எச்சில் இல்ல கோபுர உச்சியில ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி அபூர்வமா அது நடக்கலாம். ஆனா படிச்சவங்களுக்கு இருக்கிற மரியாதையை தனிப்பா. படிக்காததுனால வாழ்க்கையில் அடிபட்டு மிதிபட்டு நொந்து போயிருக்கேன். நான் சொல்றேன், இந்த பார், வீட்டுக்கு திரும்பிப்போ, படிச்சு எப்படி முன்னேறணுங்கிற உறுதி எடுத்துக்கோ, நிச்சயமா நீ முன்னேறுவ, அப்போ என்ன நீ நினைச்சு பாப்ப. சரி சரி, பஸ் புறப்பட நேரமாச்சு, நான் வர்றேன். தம்பி, நண்பர்கள் பெருசு இல்ல, பெத்தவங்க தான் பெருசு, நினைச்சு பாருப்பா.
சரி சார்.
எனங்க எனங்க அங்க பாருங்களேன், கோச்சி போன நம்ம கிறிஸ்டோபர் வர்றான்.
அவன் தான் கொஞ்சம் ரோஷம் உள்ளவனாச்சே, அவன் எப்படி வருவான்? நீ வேற யாரையோ பாத்துட்டு சொல்ற போல இருக்கு.
இல்லங்க, நல்லா பாருங்க, அது அவன் தாங்க.
ஆமா, அதிசயமா இருக்கே.
அப்பா அம்மா, நீங்க ரெண்டு பேரும் பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிக்கணும்ப்பா. நீங்க என் நண்பைக்காகத்தான் எதுவும் சொல்லுவீங்கன்னு நான் நினைக்காம, என் நண்பர்களை பத்தி நீங்க குறை கூறியதும் நான் ரொம்ப ஆத்திரப்பட்டது என்ன உண்மைதான்ப்பா. ஆனா நிதானமா நான் சிந்திச்சு பாக்குறப்ப, நீங்க எப்பவுமே என்னுடைய நன்மைக்காகத்தான் எல்லாம் சொல்லுதுங்கன்றதை இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க மன நோகும்படியா நடந்துகிட்டதுக்காக நான் ரொம்பவே கவலைப்படுறேன். இனிமே திருந்தி ஒழுங்கா படிச்சு முன்னேறி ஆகணுங்கிற வெறியோட வந்திருக்கப்பா. ஆமாப்பா,
நாங்க புத்திமதி சொல்லும் போது உனக்கு ஏறல, இப்ப திடீர்னு எப்படி இப்படி ஞானோதயம் தோணுச்சு, அதிசயமா இருக்கே.
அப்பா, உங்க கூட கோவிச்சுக்கிட்டனா சென்னைக்கு போறதுக்கு பஸ்ஸுக்காக கவலையோட காத்துக்கிட்டு இருந்தப்பா. அப்ப பார்த்து ஒரு அண்ணன் காரணம் கேட்டாரு. நான் சொன்னப்பா, உன்ன மாதிரி சின்ன வயசுல நானும் படிக்காம ஓடி வந்ததுனாலதான் மூட்டை தூக்கி பிழைக்கிறேன், படிக்காததுனால பட்ட வேதனைகளை பத்தி அவரு ரொம்ப விரிவா அனுபவமா எனக்கு எடுத்து சொன்னாருப்பா. வீட்டுக்கு திரும்பி போய் ஒழுங்கா படிப்பா, முன்னேற வழிய பாருன்னு புத்திமதியெல்லாம் கூறி அனுப்பி வச்சாருப்பா. அத யோசனை பண்ணிதான் நான் உடனே திரும்பி வந்துட்டேன்.
கிறிஸ்டோபர், நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணுங்கிறது தானேப்பா எங்க நோக்கம். எங்க மகன் நல்ல நிலைமையில இருந்தா தானே எங்களுக்கு பெருமை.
இனிமே ஒழுங்கா நான் படிப்பேமா, தீய நண்பர்களோட சேர மாட்டேன்.
உன்னை நம்பலாமா?
என்ன நம்புங்க. தீய நண்பர்களோட சேர்ந்ததுனால ஏற்பட்ட மன உளைச்சலால நான் ரொம்ப கஷ்டப்பட்டப்பா, அது எனக்கு தான் தெரியும். இனிமே நல்லவனா வாழ்ந்து நல்லா படிச்சு பெரிய ஆளா வந்துருவோம்ப்பா, நிச்சயம்ப்பா.
சரி நேர்களே, இத்துடன் வான்பரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்பரா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்சீடி குழுவினர், நேர்கள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்சீடி குழுவினரின் வான்பரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.